அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவமும் வல்லமையும் உள்ள நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்காக தம்முடைய ஓய்வு நாட்களை எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. அதனாலே நாங்கள் இந்த ஓய்வு நாள்களில் எல்லாம் வந்து தேவனை ஆராதிக்கும் போதெல்லாம் ஒரு விசை தேவனை நோக்கி அல்லது தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாய் எங்களை பரிசுத்தராக நாங்கள் மாற்றிக்கொள்ளும்படிக்காய் அல்லது தேவனுடைய பலத்திலே நாங்கள் பரிசுத்தர் ஆகும்படிக்காக நாங்கள் இங்கே கூடி வருகிறோம். இதை தேவன் எங்களுக்கு காலாகாலமாக அவர் எங்கள் வாழ்க்கையிலே அதை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல அவருக்கு ஏற்ற பரிசுத்தராக அவர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறது சத்தியத்தின்படியான ஒரு காரியம். அதுக்காகத்தான் தேவன் தம்முடைய சத்திய வசனத்தை வெளியரங்கமாக்கி எங்களுக்கு அதை எங்களை பயன்படுத்தி நாங்கள் அதிலே நற்குலசாலிகளாய் மாறும்படிக்காய் அதை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதனாலே இன்றைக்கு கூட தேவனுடைய வேத வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் ஆண்டவருடைய தியானத்தை நடத்துவோம். கர்த்தர் எங்களை கொண்டு நடத்துவாராக. எபிரேயர் புஸ்தகத்திலே இருந்து, எபிரேயர் எழுதின நிருபத்திலே இருந்து 10வது அதிகாரம், எபிரேய நிருபம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க தயவு செய்து. சரி, நாங்கள் அது ஜெபம் செய்து ஆண்டவருடைய கரங்களே இந்த வார்த்தையை ஒப்புக் கொடுப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய சுத்த கிருபையினாலே எங்களுக்கு இரக்கம் செய்து உங்களுடைய பரிசுத்த ஓய்வு நாளிலும் உங்களுடைய ஜனங்களாக உங்களுடைய சந்ததியாக எங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய ஆலோசனைக்கு கீழ்பட்டு எங்களை நடக்கும்படிக்கு எங்களை அழைத்து சேர்த்திருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய ஆலோசனைகளை எங்களுடைய இருதயங்களிலே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவைகளை எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளவைகள் ஆக்கிக் கொள்ளும்படிக்கும் இன்னும் அநேகருக்கு உங்களுடைய நாமத்தின்படி நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ அவை எங்களுக்கு உறுதுணை செய்யட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், கேட்கிற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளுங்க சுவாமி. எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்னொரு கதை வாசிங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நானும் நீங்களும் நீதிமான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாக மாறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிற்கு தேவன் என்னையும் உங்களையும் வெறுமையாக விட்டுவிடாதபடிக்கு அதற்கு உதவி செய்யும்படிக்கு அவர் விசுவாசத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தின் பலத்தினூடாக நானும் நீங்களும் இந்த பூமியிலே எங்களுடைய வாழ்க்கையை நடத்தும்படிக்காக தேவன் அதை எங்களுக்கு அருளி செய்திருக்கிறார். இந்த விசுவாசம் என்கிறது தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கிறதான மிகப்பெரிய ஒரு தொடர்பு, தேவனோடு கூட தொடர்பு படுத்துகிற ஒரு விஷயம்தான் விசுவாசம். விசுவாசம் என்பது எங்களுடைய சுயத்தினாலே உருவானதோ அல்ல பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமோ அல்ல, மாறாக தேவனையும் எங்களையும் இணைக்கிறதான ஒரு காரியம் விசுவாசம். அது மற்றவர்களுடைய கண்களுக்கு வெளியரங்கமாக தெரியாத போதிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை அது கொண்டு நடத்தி செல்கிறது இல்லையா. நாங்கள் அநேக நேரங்களிலே தகுதியில்லாதவர்களாக இருந்த போதிலும், பலவீனராக இருந்த போதிலும் இல்லையா, இந்த உலகத்தின் பார்வைக்கு அற்பமானவர்களாக இருந்த போதிலும் அதிசயிக்க விதமாய் எங்களை நடத்தி கொண்டு போய் செல்லுகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் என்னை தேவனிடத்துக்கு நேராக நடத்தி செல்கிறது, தேவனுடைய தயவையும் அவருடைய பலத்தையும் அவருடைய ஞானத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அப்பியாசப்படுத்தும்படிக்கு அது எனக்கு உதவி செய்கிறது. ஆக நீதிமானாக இருந்த போதிலும் வேதம் சொல்லுகிறபடியே நாங்கள் அந்த வசனத்தை கொஞ்சம் மெல்லமா நாங்கள் வாசித்து பார்ப்போமானால், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், நீதிமான் தன்னுடைய நீதியினாலே பிழைப்பான் என்று வேதம் சொல்லாதபடிக்கு அந்த எந்த நீதிமானா இருந்தாலும் கூட அவனுடைய பிழைப்புக்காக தேவன் அருளுகிற அந்த விசுவாசமானது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதனாலதான் அந்த விசுவாச சந்ததி, ஆபிரகாமின் சந்ததியாகிய எங்களையும் உங்களையும் ஆண்டவர் விசுவாச சந்ததி என்று சொன்னதுக்கு காரணம், தேவனிடத்திலே பெரிதான ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல ஒரு நித்திய சுதந்திரத்தை ஆபிரகாமுக்குள்ளே கொண்டு வந்ததே அந்த விசுவாசம்தான். அந்த தேவன் செய்த அந்த உடன்படிக்கையானது விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் வந்ததே ஒழிய வேற எதிலையுமே வரையில. அதனால எங்களுடைய எதிரியானவன் முதல்ல எங்களிடத்திலே கை வைக்கிறது எங்கே என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய விசுவாசத்திலே தான். ரெண்டு காரியங்களை இன்றைக்கு நாங்கள் அதை குறித்து நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொல்லி சொன்னால், அடிப்படையான அந்த ரெண்டு காரியங்களை நாங்கள் விட்டுவிட்டு அந்த இடத்திலே நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. எவ்வளவுதான் பறந்தாலும் நாங்கள் பறவைகள் அல்ல, நாங்கள் மனுஷர்கள். நாங்கள் அந்த பூமியிலே இறங்கித்தான் ஆக வேண்டும் இல்லையா. எவ்வளவுதான் நாங்கள் துள்ளினாலும் பழையபடி அந்த நிலத்திலே வந்து நாங்கள் இறங்கித்தான் நிற்க வேணும். அதனாலே நிற்கிறவன் விழாமல் இருக்கணும் என்று சொல்லி சொன்னால் அதற்கு முக்கிய ஆதாரம் விசுவாசம். அதுவும் எதிலேயும் வைக்கிற விசுவாசம் அல்ல, தேவன் மேலே வைக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் என்றதை நாங்கள் பிழையான விதத்திலே நாங்கள் பயன்படுத்தி விடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு போன முறை அந்த ஊழியக்கார் கூட சொன்னார், பொய்யை உண்மை போல தோற்றம் கொடுக்கிறதான் பிசாசினுடைய ஒரு தந்திரம். இன்றைக்கு கூட நானும் நீங்களும் தேவன் மேலே வைக்க வேண்டிய பரிசுத்த விசுவாசத்தை கொஞ்சம் வழி தவறி, கொஞ்சம் அதனுடைய இலக்கு மாறி, நானும் நீங்களும் அதை வேறு ஒரு இடத்திலே வைக்கும்படிக்கு அவன் என்னையும் உங்களையும் அவன் வஞ்சிக்கிறான். இதுதான் இந்த உலகத்திலே நடக்கிற காரியம். அது போல இருக்கும் ஆனா அது அல்ல, சத்தியம் போல இருக்கும் ஆனா சத்தியம் அல்ல. என்றால் பிசாசானவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான் என்று வேதம் எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக எச்சரித்திருக்கிறது இல்லையா. அது ஆச்சரியம் இல்லை என்று கூட எச்சரித்திருக்கிறது. ஏனென்றால் கடைசி நாட்களிலே தேவனுடைய ரட்சிப்பு எவ்வளவு தூரமாக வேகமாக பரவுகிறதோ அவ்வளவு தீவிரமாக அதே கடைசி நாட்களிலே வஞ்சிப்பும் சதியும் மோசடியும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனாலே எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் உண்மையான சத்தியத்தை நோக்கி பார்க்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் கவனமா இருந்தால்தான் எங்களுடைய ஆத்மாவானது கெட்டு போகாமல் இருக்கும். இதுல இந்த வசனத்திலே நீங்க வாசித்து பாருங்க, அந்த கடைசி வசனத்தை வாசிங்க, அதுக்கு பின்னாலே 39வது வசனம்,
நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவளா இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவளாயிருக்கிறோம்.
பாருங்க, அந்த விசுவாசமானது கொஞ்சம் வழி தவறிட்டென்றால் கெட்டு போறதுக்கு ஏதுவா இருக்கிறது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவர்கள் சரியான முறையிலே சரியானதை விசுவாசிக்காவிட்டால் கெட்டு போகிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். அதனாலதான் வேதம் சொல்கிறது, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறோம். இந்த ஆத்மாவானது கடைசி வேளையிலே என்னுடைய மரண வேளையா இருக்கலாம், அல்லது தேவனுடைய இரண்டாவது வருகையா இருக்கலாம். அந்த நேரத்திலே தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமும் உள்ளதா இருக்க வேண்டும், தேவனை பற்றுகிற அந்த சுத்த இருதயமாக இருக்க வேண்டும் இல்லையா. கள்ளங்கபடி இல்லாமல் தேவன் எதிர்பார்க்கிற அந்த நல்மன சாட்சி எனக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்காத பட்சத்திலே அதனுடைய ஆத்மா எவ்வளவுதான் விசுவாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஈடேற முடியாது இல்லையா. நீங்க எவ்வளவுதான் நல்லா படிச்சாலும் டெஸ்ட் எழுதும் போது நீங்க அதுல கோட்டை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. நீங்க நல்ல மாணவனா இருக்கலாம், நல்ல மாணவியா இருக்கலாம், ஆனால் பரீட்சை நேரத்தில் நீங்கள் அன்றைக்கு உங்களுக்கு ஒரு கோட்டை விட்டுட்டீங்கன்னா சொல்லுவார்கள், பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லுவார்கள். நன்றாக படித்திருந்தேன், எனக்கு இதுக்குரிய பதில் எல்லாம் தெரியும், ஆனால் கேள்விகளை கண்டபோது அந்த பதில்கள் எனக்கு தெரியவில்லை. எழுதுறதுக்கு எனக்கு ஞாபகத்துக்கு வரலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்டவர் வரும்போது நாங்கள் அதுக்கு தகுதி இல்லாதவர்களாய் காணப்படாதபடிக்கு, அந்த 10 ஸ்திரீகள் போல எல்லாரும் ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி போனார்கள், எல்லாரும் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்தார்கள், அதை விரும்பினார்கள், அதுக்காக பிரயாசப்பட்டார்கள். ஆனால் அந்த எதிர்பார்க்குதலை நிறைவு செய்ய முடியாதபடிக்கு அவர்களிடத்திலே இருந்த ஒரு குறைவு, அதை அவர்கள் பெரிதாக நினைக்கவில்லை. எண்ணெயை குறித்து அவர்கள் பெரிதாக நினைக்கல, என்னதானே அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனால் அந்த எண்ணெய் எவ்வளவு காலத்துக்கு தேவையோ அவ்வளவு காலத்துக்கு இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது அவர் வரும் வரைக்கும் அது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில முடிவு பரியந்தம் இந்த ஆவி இந்த உடலை விட்டு பிரியும் வரைக்கும் அந்த விசுவாசம் எங்களிலே தங்க வேண்டும். வாலிப வயதில் இருக்கிறது வேற விஷயம், வயதாக வயதாக அந்திய காலத்திலே சரீரத்திலே பலன் இழைத்து போகிறது போல அந்த ஆத்மாவினுடைய பலனும் கூட சில வேளைகளிலே இழைத்து போய்விடும், உலகத்தாயோடு சார்ந்து போய்விடும். கடைசி நாட்களில் அது இந்த நாட்களில ஆண்டவர் என்னோடு பேசினதும் என்ன எனக்கு மற்றவர்களுக்கு அதை குறித்து சொல்ல சொன்னதும் நான் அன்றைக்கு கடைசி நாட்களில் ஒரு கூட்டத்தில் கூட சொல்லியிருந்தேன், கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள், மனுஷர்களுக்கு அடிமைகளாகாதிருங்க. இது ஆண்டவர் என்னோடு கூட தனிப்பட்ட முறையில் சொன்னது, ஆனால் அதை மற்றவர்களுக்கும் சொல்ல சொன்னது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷர்களுக்கு அடிமைகளாகாதிருங்க. ஏன்னு சொல்லிச்சினால் அவர் ஒருவருக்கே நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும், அவர் ஒருவருக்கே நாங்கள் பொறுப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் என் ஜீவனை தந்தவர், அவர்தான் எனக்காக ஒரு விலக்கிரயம் கொடுத்தவர், வேற யாருமே இல்லை. அதனால அந்த விசுவாசம் தான் என்னை அவரிடத்திலே கொண்டு போக உதவி செய்கிறது. இந்த வசனத்தை இன்னொருக்காக கொஞ்சம் அவதானிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னால், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால். பின்வாங்கி போகிறதுண்டா என்ன? இன்றைக்கு அதுதான் அநேகருக்கு ஒரு கேள்வியா இருக்கிறது. நான் சபைக்கு போகிறேன், ஆராதிக்கிறேன், அநேக கூட்டங்களிலே நான் பங்கெடுத்துக் கொள்கிறேன், சில வேளைகளிலே முடிஞ்ச அளவுக்கு நான் ஊழியம் என்ற பேரிலே ஏதாவது ஒரு காரியங்களை கத்திருக்கண்டு அல்லது கத்தருடைய ஜனங்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிறேன் நான். அப்ப எந்த விதத்தில் நான் பின்வாங்கி போனேன், எப்படி நான் அறியலாம் நான் பின்வாங்கி போனேனா இல்லையா என்பதை. ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அவர் விசுவாசத்தை தந்துட்டு என்ன எதிர்பார்க்கிறார், அந்த விசுவாசத்திலே ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார், ஒரு முன்னோக்கத்தை எதிர்பார்க்கிறார். இல்லாட்டி பின்வாங்கி போற அந்த வார்த்தைக்கு அங்க இடமே இல்லையே. ஒரு ஊழியக்காரன் தான் பிரயாணப்பட்டு போகும்போது 3 பேரிடத்திலே அவருடைய திறமைக்கு தங்கதாக தாளந்துகளை கொடுத்தார். கொடுத்ததனுடைய நோக்கம் என்று சொல்லி ஒன்று உண்டு. அந்த நோக்கம் என்ன? அதை அவர்கள் கொண்டு பெருக்கி வைக்க வேண்டும். திரும்பி வந்தபோது 5 தாளந்து கொண்டவன் 10 மாற்றினதையும் இல்லையா, 2 வைத்திருந்தவன் அதை 5 மாற்றினதையும் பார்த்து அவர் பாராட்டினார் இல்லையா. அவர்களுக்கே அதை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் கொடுத்ததை புதைத்து வைத்தவனை குறித்து மிகவும் கோபப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆக விசுவாசம் என்பது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஒரு மகா பெரிய ஈவு. அந்த ஈவை நான் பெற்றுக்கொண்ட அளவிலேயே முடியும் வரைக்கும் நான் வைத்திருப்பேனே இருந்தால் நான் ஒரு பின்வாங்கி போனவனாகத்தான் இருக்கிறேன். சபையில இருக்கலாம், சபையில நான் ஊழியமும் செய்யலாம், ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற இடத்திலே நான் அங்கே இல்லையா, நான் பின்வாங்கி போனவன் தான். நான் ஓட்டத்தை ஓடாமலே நின்று விட்டவனாயிருந்தால் நான் தோற்று போனவன் தான். மற்றவர்கள் ஓடிவிட்டார்கள், மற்றவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு ஓடிட்டார்கள், ஆனால் நான் பின்னுக்கு போகல, ஆனால் நான் நின்ற இடத்திலேயே நிற்கிறேன். நான் தந்த அதே மாதிரியே இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அதே வாழ்க்கை தான் என்னிடத்துல இப்பவும் இருக்குது. நான் திரும்பி பழைய விக்கிரகங்கள்ட்ட போகல, விட்டுட்டு வந்த கெட்ட பழக்கங்களை நோக்கி போகல, ஆனால் புதிதாய் பிறந்த குழந்தைய மாதிரி இன்றைக்கும் 20 வருஷத்துக்கு பிறகும் இருக்கிறேன், நான் வளர இல்லை. இதுதான் அந்த பின்மாற்றம். அந்த பின்னோக்கம் என்றது என்ன தெரியுமா? என்னிடத்திலே வளர்ச்சி இல்லையா, என்னிடத்திலே எந்தவித முன்னேற்றமும் இல்லையா, என்னிடத்திலே எந்தவித செயல்பாடுகளும் இல்லையா. பாருங்க, பூமியில போடப்படுகிற விதை மிகவும் ரொம்ப இலகுவான ஒரு காரியம் இல்லையா, அதுக்கு ரொம்ப கரடுமுரடான தன்மைகள் எல்லாம் கிடையாது. விதைகளுக்கு, தானியங்கள் விதைகளுக்கு அல்லது செடிகளின் விதைகளை பாருங்க, மரங்கள் விதைகளாக இருந்தால் கூட மரம் மாதிரி இருக்காது. விதை மிகவும் சிறியது. ஆனால் அந்த பூமியில விழுந்த போது அது முளைக்கிற தருணம் வந்த போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதுக்கு மேல கல்லுகள் இருந்தாலும் சரி பாறைகள் இருந்தாலும் சரி அது என்ன செய்ய தெரியுமா, அவைகளை எல்லாம் உடைத்து கொண்டு வெளியில வருகிறது. அதுக்கு இருக்கிற பலத்தை கவனிங்க. ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த விதையானது அது எதுக்காக அங்க விதைக்கப்பட்டதோ அதனுடைய காரியத்தை அது செய்கிறது. செய்யும் போது அது வெளிப்படுகிறது. வெளிப்படும் போது அந்த அதுக்கு அது வர்ற பாதையில பாறை இருந்தாலும் சரி கல் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி அதுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை துளைச்சி கல்லுகளை உடைச்சு கொண்டு வெளியில வருகிறது. அதே மாதிரிதான் விசுவாசம். விசுவாசம் என்பது என்னுடைய சொந்தத்தில என்னுடைய சுயத்துல உருவான காரியம் அல்ல. அது தேவன் கொடுத்தது. அதற்கு வல்லமை இருக்குது, அதுக்கு பலம் இருக்குது. அதை நானே அடக்கி வச்சாதான் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லாட்டில் அது தன்னுடைய தன்மையை வெளிக்காட்டும். ஆக அது வெளிக்காட்டாதபடிக்கு செய்கிறது யாரு? நாங்க தான். எதனால? எங்களுக்கு இருக்கிற விருப்பங்கள் இல்லையா. கர்த்தர் என்னை கொண்டு சில காரியங்களை செய்ய வச்சிருந்த வைக்கணும்னு நினைச்சா நான் செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் எதுக்கு தெரியுமா? எனக்கு வேற சில ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகளை பூர்த்தி செய்யும்படிக்கு இதை நான் மட்டுப்படுத்துகிறேன் இல்லையா. நீதிமானாய் நான் என்னை விஸ்தரிக்க முடியாதபடிக்கு உலகத்தின் காரியங்கள் என்னை மேற்கொள்ளும்படிக்கு நான் என்னை விட்டுக் கொடுக்கிறேன். என்னை விட்டுக் கொடுக்கும் போது விசுவாசம் செயல்பட முடியாமல் உள்ளுக்குள்ளேயே திறந்து தவிக்குது. அதான் நடக்குது அநேக நேரங்களில், அதான் நடக்குது. பாருங்க விசுவாசம் எப்படி வருகிறது. முதலாவது கவனிங்க, விசுவாசத்தினுடைய அடிப்படை என்ன உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான். வாசிச்சு பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபத்துல 10வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான்.
ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்.
ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். அந்த கேள்விக்கு ஆதாரமாக இருக்கிறது தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தை கேட்டபோதுதான் ஆத்மா உணர்வடைகிறது. ஆத்மா உணர்வடைகிற போதுதான் அந்த ஆத்மாவிலே கேள்விகள் எழும்புகிறது. ஆக அந்த வசனம்தான் விசுவாசத்தை தொடக்குகிற உந்து சக்தியாக இருக்கிறது. சரியா? விசுவாசத்தை திடீரென்று மனுஷனாலும் அல்ல, மனுஷனுடைய வித்தினாலும் அல்ல, இது வந்து தேவனுடைய வித்தினாலே பிறப்பிக்கப்படுகிற ஒரு காரியம்தான் விசுவாசம். மனுஷ வித்தினாலே மனுஷர்கள் பிறக்கலாம், ஆனால் தேவனுடைய வித்தினாலே, தேவனுடைய அற்புதமான அந்த வார்த்தையினாலே, இந்த ஜீவனுள்ள வார்த்தையினாலே பிறக்கப்படுகிற ஒரு ஜீவன், ஒரு கரு, அதுதான் விசுவாசம். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ளே தேவ வசனத்தை கேட்டபோது எங்களுக்குள்ளே அது கருத்தரிக்குது, அது வளருது. எப்படி ஒரு பிள்ளை தாயினுடைய கற்பத்தில் கருத்தரிச்சு வளர்ந்து பிரசவமாகுதோ, அதே மாதிரி எங்களுக்குள்ளே கருத்தரிக்கிற அந்த விசுவாசம் வளர்ந்து பெருசாகி அதனுடைய காலத்திலே அது பிரசவமாகி வெளியரங்கமாகி வெளியிலே கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். இதுக்காகத்தான் அந்த விசுவாசத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் உள்ளே விதைக்கிறார். ரட்சித்து என்னை மட்டும் காப்பாத்தி கொண்டு என்னுடைய குடும்பத்தை மட்டும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக அல்ல, அது வெளியில வந்து வேற ஏதோ காரியங்களை செய்ய வேணும். மற்றவர்கள் அதை காண வேணும், மற்றவர்கள் அதை அனுபவிக்க வேண்டும், மற்றவர்கள் அதனாலே பலன் பெற வேண்டும், மற்றவர்களுக்கு அதிலே பிரயோஜனம் உண்டாக வேண்டும், அவர்களும் அதே மாதிரி அங்கே சந்ததிகளை உருவாக்குகிறவர்களா இருக்க வேண்டும். அந்த தொடர் விஷயங்களுக்காகத்தான் இந்த வேத வசனம் எனக்கும் உங்களுக்கும் விசுவாசத்தை தொடக்குகிற காரியமாக இருக்கிறது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வாரம் ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோம், அல்ல வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை வாசிச்சுட்டு திருப்பி மூடி வைக்கிறோம், பழைய வடிவம் ஏதோ எங்களுக்கு தேவை வரைக்க ஆறுதலா இருக்கணும்ன்றக்காக வாசிக்கிறோம், அல்ல கவலை வரைக்க வாசிக்கிறோம், ஏதோ ஒன்றுக்காக செய்யறது அல்ல. இது என்னுடைய ஆத்மாவினுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம். என்னுடைய ஆத்மாவிலே அவர் கொடுத்திருக்கிற அந்த கரு என்கிற விசுவாசம் வளர்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம். இதை நான் வாசிக்கும் போதெல்லாம் எனக்குள்ளே கேள்விகள் வரும், அந்த கேள்விகள் என்னுடைய விசுவாசத்தை வளர்த்து கொண்டே போகும். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, இது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. போதவர்மாரும் ஊழியக்காரரும் நீங்க வேதத்தை வாசிங்க வாசிங்க என்று திருப்ப திருப்ப உங்களோட காதல ஓதுறதுக்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் வளர்ந்து அது எந்த நிலையிலே வெளிவரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ அந்த ஒரு நிலையிலே அது வெளிப்பட வேண்டும் என்பதான், ஒரு ஆரோக்கியமான ஒரு வெளிப்பாடாக அது இருக்க வேண்டும் என்பதான் தேவனுடைய திட்டம். அதுல ஆண்டவர் சொல்றார், நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என்னுடைய ஆத்மா பிரியமாயிருக்காது என்கிறார். ஆண்டவரை பகச்சு கொண்டு நீங்களும் நானும் எங்க போய் வாழ்வோம் எனக்கு சொல்லுங்க. ஒருக்கா ஆண்டவருடைய பிரியத்தை நான் சம்பாதிக்காவிட்டால் அதுக்கு பிறகு நான் வாழ்ந்தேன்னே இருந்தேன்ன. அதுக்கு பிறகு நான் எத்தனை பேருக்கு மனுஷருக்கு பிரியமானவனா இருந்தாலும் எனக்கு பிரயோஜனம் என்ன? ஒண்ணுமே இல்லை இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. அதான் அந்த பாடல் பாடணுமே, நான் உமக்கு என்ன செய்வேன்? ஆயிரம் பாடல்களா, காளைகளா, ஸ்தோத்திர பலிகளா? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறேன். எது ரட்சிப்பின் பாத்திரம்? எதற்காக நீர் என்னை பிடித்தீரோ, எதற்காக நீர் என்னை ரட்சித்தீரோ, எதற்காக உம்முடைய அந்த வசனத்தை எனக்குள்ளே அனுப்பி ஒரு விசுவாசத்தின் ஒளியை தொடக்கினீரோ, அந்த காரியத்தை நான் ஃபாலோ பண்றேன், அந்த காரியத்தை நான் செய்கிறேன். பின்வாங்கி போகிறது நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இல்லாவிட்டால் வேதம் அதை எழுத வேண்டிய அவசியமே இல்லை. பின்வாங்கி போவானால், எதுக்கு இப்படி அவிசுவாசமா எழுதணும்னு நினைக்க கூடாது. பின்வாங்கி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நடந்து கொண்டேதான் இருக்குது. அநேகர் பின்வாங்கி போனார்கள், அநேகர் எழும்பி பிரகாசித்தவர்கள் விழுந்து போனார்கள், அநேகர் மறுதளித்தார்கள் இல்லையா? அநேகர் மறுதளித்தார்கள் கிறிஸ்துவை. யாரு? சாட்சி சொன்னவர்கள் மறுதளித்தார்கள், சாட்சி வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் மறுதளித்தார்கள். யாரோ அல்ல, கிறிஸ்துவாலே பிடிக்கப்பட்டு கிறிஸ்து என்னை விடுவித்தார்னு சொன்னவர்களே மலையபடி இல்ல அதெல்லாம் போய் நான் அன்றைக்கு தெரியாதனமா சொல்லிட்டேன் சொல்றாங்க. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க, விசுவாசத்தை காத்துக் கொள்வது என்பது சாதாரண விஷயம் இல்ல. அதை ஒரு ஆரோக்கியமான வழியில அதை நாங்கள் வளர்க்க வேண்டும். விசுவாசத்தை வளர்க்கிறதுக்கு வேத வசனம் இன்றி அமையாதது. அதுதான் உங்களை சரியான பாதையிலே நடத்தும். ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த சத்தியத்தை போல அதே மாதிரி டூப்ளிகேட் உள்ளது நிறைய சத்தியங்கள் நிறைய இருக்குது. நீங்க அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒளியின் தூதனுடைய வேஷம் நிறைய இருக்குது. தயவு செய்து நீங்க அதுல மாயையில விழுந்துடாதீங்க. இன்னைக்கு ரெண்டு மூணு வேதவாதங்களை நாங்கள் பார்க்கிறோம், அதனுடைய விபரீதங்களை கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா இந்த விசுவாசத்தினுடைய முக்கியம் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து என்னோட கூட வாசிங்க, ரெண்டு தெசலோனிக்கேயருக்கு எழுதின அந்த நிருபத்தில் ரெண்டாவது அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிங்க. ரெண்டு தெசலோனிக்கேயர் 2:11-12.
ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார்.
ஹல்லேலூயா. பாருங்க, சத்தியத்தை விசுவாசிக்காவிட்டால் நடக்கிற விபரீதம் என்பதை கவனியுங்க. அநேகம் பேர் வேதவசனத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாம இருக்கிறதுனால, சரி நீங்க ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் விட்டு விடுங்கன்னு சொல்ல முடியாது. ஏனென்றா அதோட கூட ஒரு பலன் ஒன்று வருகிறது. வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது என்று. அது அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் பூமியிலேயும் கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வசனத்தை நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் அதை விட மோசமானதை நம்புறதுக்கேற்ற கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புகிறார். வேதம் தெளிவாக சொல்லு, நான் இதை எழுதி கொண்டதில்ல. சவுல் அன்றைக்கு நல்மன சாட்சியை தள்ளிவிட்டதுனாலே பயமும் வஞ்சனையும் எரிச்சலும் என்கிற கொடிய பொல்லாத ஆவியை தேவன் சவுலுக்குள்ளே அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுவரைக்கும் அவன் அபிஷேகப்பட்டவன் தான். அவன் தன்னுடைய அபிஷேகத்துக்குரிய அந்த தன்மையை காத்துக் கொள்ளாத போது தேவன் அந்த கொடிய வஞ்சகத்துக்குள்ளாலே அவனை ஒப்பு கொடுக்கிறார். அதே மாதிரி சத்தியத்தை நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அநீதியில் பிரியப்படுறதுக்கு, சரியா, அநீதியில் பிரியப்படுறதுக்கு இருதயம் உருவாகும். அந்த ஆசை என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால், அதற்கு ஏற்ற யோசனைகளை சொல்லுகிறவர்களை பார்த்து சந்தோஷப்படும், சந்தோஷப்பட்டு அதை நம்பும், பிறகு அதை செய்யறதுக்கு தைரியப்படும். வேத வசனங்களை இன்றைக்கு நீங்க கேட்கறதோட மாத்திரமல்ல, அதை விசுவாசிக்கிறதுக்கும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சும்மா கதை கேட்டு போறதுக்குன்னு இங்க யாரும் வர்றதில்லை. அதை கேட்டு விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளாய் கிரியைகளை நடப்பிக்கும்படிக்குத்தான் நானும் நீங்களும் தேவ சமூகத்திலே கூடி வருகிறோம் இல்லையா? ஊர்ல ஒரு காலத்துல என்ன கச்சான சாப்பிட்டு கதா கால ஜேபம் கேட்டு போன நாட்கள் ஒன்று இருக்கு. வீட்டுல போறதுக்குள்ளே கதை மறந்துடும். அது சத்தியம் இல்ல, அது பிரச்சனை இல்ல, அதை நீங்க அப்படியே மறந்துட்டா பரவாயில்ல. இது அப்படி இல்ல, இது ஆத்துமாவை ஊடுருவி போகிற ஒரு காரியம். சந்ததி சந்ததியாக உங்களுக்குள்ளே ஜீவனை கொடுக்கிற ஒரு காரியம் இல்லையா. சுதந்திரத்தின் காணியாட்சிகளே உங்களை கொண்டு வந்த ஒரு காரியம். மரண வாசல்ல நின்ற என்னையும் உங்களையும் இன்றைக்கு சுதந்திர வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற ஜீவ வார்த்தைகளை பற்றி நான் சொல்றேன். கட்டுக்கதைகளை பற்றி நான் பேசலை இல்லைங்களா. பாருங்க இன்னொரு வாசித்த வாசிங்க, ஒன்று தீமைத்தீவில் 4:1 வசனத்தை வாசிங்க.
ஆவிலும் ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விசுவாசிகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்.
பாருங்க விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு விபரீதம், ஒரு பயங்கரம். எதனால? வெளியில இருக்கிறார்களை பற்றி கதைக்கல, வேதம் சொல்லுது விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க. ஏற்கனவே விசுவாசம் இருந்தார்களை பற்றி தான் இங்க சொல்லப்படுது. விசுவாசிகளுக்கு தான் இது சொல்லப்படுது. ஏற்கனவே விசுவாசித்தார்கள் தான் விசுவாசத்தை விட்டு விலகி போக முடியும். விசுவாசிக்காதார்கள் எப்படி விசுவாசத்தை விட்டு விலகி போக முடியும் சொல்லுங்க. எழுத்துப்பிழை இல்ல, வேதத்தில் எழுத்துப்பிழையே இல்ல. அதனால ஏற்கனவே விசுவாசித்தவர்கள் கட்டுக்கதைகளை கேட்டார்கள், மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய கதையை கேட்டு மயங்கினார்கள், பிசாசினுடைய உபதேசங்களுக்கு இல்லையா அந்த மாய்மாலங்களுக்கு தங்களை கண்களை விரிய கொடுத்து ஆகா இது என்ன பெரிய ஆச்சரியம் என்று சொல்லி நினைத்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இந்த மேஜிக் என்று சொல்வார்களே கண் கட்டு வித்து அதுகளை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டு இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னார்கள். ஆச்சரியமான கிரியைகள் நானும் நீங்களும் தான். அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில ஆச்சரியமான கிரியல் நானும் நீங்களும் தான். சங்கீதக்காரன் சொல்ற, நான் அதிசயமான விதமாய் உண்டாக்கப்பட்டபடினாலே உண்மை சோத்திருக்கிறேன். அதிசயமான விதமாய் தலையிலேருந்து கால் வரைக்கும் இன்னைக்கு நாங்க எப்படி இருக்கிறோம்ன்றது இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது. எவ்வளவு படிச்ச டாக்டர்ஸ் மாருக்கும் தெரியல இன்னும் இந்த உடம்பு எப்படி வேலை செய்யுதுன்னு. ஆக ஆண்டவருடைய சிருஷ்டி ஆகிய நானும் நீங்களும் ஆச்சரியமானவர்கள். மற்ற கையின் கிரியைகளை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்றைக்கு விசுவாசிகள் கையின் கிரியைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு தேவனுடைய மகத்துவத்தை விட்டு விலகி போகிற காலங்கள் வருகிறது. அநேக விஷம் துளிகள் தெளிக்கப்படுகிறது. எவ்வளவு தூரத்துக்கு இன்டர்நெட்டும் மீடியாவும் கிறிஸ்தவத்தை பரப்புகிறதோ அதை விட அதிகமாக அதற்கு எதிராக துர்ச்செய்திகளை பரப்புகிற கூட்டங்கள் மிகவும் பெரிது. தயவு செய்து நீங்க அதுக்குள்ள தலையை விடாதீங்க. ஏனென்றால் சத்தியத்தை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கே ஒழிய பிசாசனுடைய ஆழங்களை ஆராய்ச்சி செய்யும்படிக்கு அல்ல. அதுக்குள்ள நானும் நீங்களும் போக வேண்டிய அவசியமே இல்லை. சத்தியத்தை அறியுங்கள், அதுதான் உங்களை விடுதலையாக்கும். நான் பிசாசு என்ன செய்வாரன்னு சொல்லி தெரிஞ்சு எனக்கு பிரயோஜனம் இல்லை. அது என்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக போறதும் இல்லை. பிரியமானவர்களே, தயவு செய்து ஆண்டவருடைய ஆதங்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம் விசுவாசத்தை ஊற்றுக்களாக பிறப்பிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. அதை விசுவாசிக்க வேணும். அதை விசுவாசிச்சாதான் எங்களுடைய விசுவாசம் பெருகும். மற்ற எல்லாம் அந்த விசுவாசத்தை குன்றச் செய்கிறதும் சிறுத்து போக பண்ணுகிறதும். ஏன்னா தோல்வி வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் வந்து போகும், வியாதி வந்து போகும், பிரச்சனைகள் வந்து போகும். அதற்கும் தேவனுடைய தாராள மனத்துக்கும் சம்பந்தமே இல்லை. தேவன் இருக்கிறபடினாலதான் நாங்கள் அது எல்லாத்தையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம், வெற்றி சூடுகிறோம், சாட்சி சொல்லுகிறோம். ஆக தேவன் எங்களுக்கு செய்த அந்த ஈவு மிகப்பெரியது பாருங்க. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, ஆகிலும் அப்படி எல்லாம் நல்லபடியா இருந்தாலும் கூட, இவ்வளவு தேவனங்களுக்கு செய்தாலும் கூட பிற்காலங்களிலே மனசாட்சி, மனசாட்சியில சூடண்டா என்ன, ஒரு நன்றி உணர்வு இல்லை, குற்ற உணர்வு இல்லை, மனசாட்சி மறந்து போயிட்டு நீதியினுடைய அந்த தன்மைகள் அதுல இல்லை. சரியா, முதல் பாவம் செய்யும் போது கொஞ்சம் நடுக்கம் வரும், இரண்டாம் தரம் செய்யும் போது அந்த நடுக்கம் குறையும், மூன்றாம் தரம் நாலாம் தரம் கொண்டு போகும்போது அப்படியே மறந்து போயிடும். அவ்வளவுதான் நடக்கும். அதுக்கு பிறகு மிருகங்கள் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியறது இல்ல, அவங்களுக்கு அது புரியறதும் இல்ல. ஏன்னு சொல்லிச்சுனால், எப்படி மிருகங்கள் வெட்கம் அறியாமல் இருக்கிறது போல மனுஷனும் அந்த மிருகங்களுக்கு ஒப்பாகவே தெரிகிறான். தேவதூதர்களும் பார்க்க சற்று சின்னவனாக உருவாக்கப்பட்டவன் தான் மனிதன். இருந்தாலும் அந்த மகிமையை அவன் என்றைக்கோ இழந்து போனது நிமித்தம் இன்றைக்கு மிருகங்களுக்கு ஒப்பாக தங்களுடைய கலாச்சாரங்களை வளர்த்துக்கொண்டு தங்களுடைய ஞானம் என்று சொல்லப்படுகிற அந்த பேர் போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க, விசுவாசத்தை விட்டு விலகி போகும்படிக்கு சத்துரு எடுக்கிற எல்லா காரியங்களிலிருந்து நானும் நீங்களும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். அதுதான், அதுக்காகத்தான் விசுவாசத்தையே தந்திருக்கிறார். ஆனா அவன் அதுல தான் கை வைக்கிறான். எந்த ஆயுதத்தை கொண்டு நானும் நீங்களும் இந்த வாழ்க்கையிலே ஜெயம் எடுக்க வேண்டுமோ அவன் அந்த ஆயுதத்தையே பறித்துக் கொள்ள பார்க்கிறான் இல்லையா. அதனால நாங்க மிகவும் கவனமான வைக்கணும். வாசிங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க, ஒன்று தீமோத்தேயுவிலே 6:20-21 வாசிங்க.
ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோட கூட இருப்பதாக. ஆமீன்.
பாருங்க, ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற சில காரியங்களை பெருமை பாராட்டி விசுவாசத்தை விட்டு எப்படி விலகி போகல, வழுவி போனார்கள். அவங்க இருக்கிறதே தெரியாது, போறதும் தெரியாது, எப்படி சரிக்கினாங்கன்னு ஒருவருக்கும் தெரியாது. வழுவி போனார்கள், அப்படியே கலண்டு மெல்லமா ஆளோட ஆளா ராவோட ராவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரும் காணாதபடிக்கு இவங்க சபையில தானே இருந்தாங்க, கொஞ்சம் இப்ப காணாம போனாங்க, ஒருத்தருக்கும் தெரியாது. ஏண்டா ஒரே அடியா வராம விட்டா தெரிஞ்சிடும் இல்லையா? அப்ப 2 கிலோமீட்டர் வருவாங்க, 3 கிலோமீட்டர் வரமாட்டாங்க. பிறகு 1 கிலோமீட்டர் வருவாங்க, 4 கிலோமீட்டர் வரமாட்டாங்க. பிறகு கிறிஸ்துமஸுக்கு வருவாங்க, பிறகு அவ்வளவுதான். எப்ப காணாம போனாங்க, எப்ப நின்றாங்க ஒண்ணும் தெரியாது, வழுவி போனாங்க. பிற எங்கேயா ஒரு கோயில்ல நிக்கிறாங்கன்னு கேள்விப்படுவீங்க, அல்ல எங்கேயா யாரோட குடிச்சிருவாங்கன்னு கேள்விப்படுவீங்க. வழுவி போறது ஏது? ஞானம் என்று பெயர் பெற்றுக்கிற கொள்கையின் விபரீதங்கள், சரியா? அறிவு சார்ந்த காரியங்களுக்கு இவங்க மகிமை கொடுத்தாங்க. சில பேரோட போய் காய்ச்சிங்கன்னா ஆரம்பத்திலிருந்து அரசியல் பேசுவாங்க, சரியா? இலங்கை பிரச்சனையை பற்றி பேசுவாங்க, பிரச்சனை இல்லாட்டிலும் பிரச்சனையை பற்றி பேசுவாங்க, உலக பிரச்சனையை பற்றி பேசுவாங்க, உலக அரசியல். இந்த G20 இவங்களை கொண்டே வச்சிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. அங்க ஹம்போக்கில் என்ன நடந்தது தெரியுமான்னு என்ன போட்டு ஒரு கொஞ்ச நேரம் உரட்டிட்டாங்க. ஆனா ஹம்போக்கில் என்னப்பா நடந்தது ஒண்ணுமே தெரியாம இதுக்கு ஜெர்மன்ல இருக்கிறீங்க நீர், ஹம்போக்கில் என்ன நடந்தது தெரியாம ஜெர்மன்ல இருக்கிறீங்க நீர். இது ஒரு குற்றமா? ஹம்போக்கில் என்ன நடந்தது தெரியாட்டி எனக்கு ஒரு குற்றமா இது? அவங்க முடிச்சா முடிய எழும்புறது டிவிக்கு முன்னால, படுக்கிறதும் டிவிக்கு முன்னால்தான் நினைக்கிறேன், சரியா? எங்களுக்கோ அதை விட மேலான சில காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா, இல்லையா? உலகத்தின் காரியங்கள் மாறும், அநித்தியமானவைகள் இல்லையா? ஒன்றும் ஒரே மாதிரி இருக்காது. அங்க கேட்டுட்டு வர நியூஸ் வந்து வீட்டுல சொல்றதுக்குள்ள நியூஸ் மாறி இருக்கும், சில வழியில அதெல்லாம் மாறிடும். அதனால ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற உலகத்தின் காரியங்கள், இன்றைக்கு இருக்கிற கண்டுபிடிப்புகள் எல்லாம் மனுஷனுடைய ஞானத்தினுடைய விளைவுகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா இதே இது என்ன நடக்குது, 5 வருஷத்துக்கு பிறகு அதே ஞானம் தவறுன்னு சொல்லி, ஐயோ அது செய்யாதீங்க, அதை விட வேறொன்று இப்படி செய்யுங்க, இது செய்தாதான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டையில கொலஸ்ட்ரால் இருக்கு, அதெல்லாம் உங்களோட உடம்புக்கு கூடாதுன்னு சொல்லி காலாகாலம் நம்ப வச்சு முட்டையை வெறுப்பா பாக்குற அளவுக்கு ஆக்களை கொண்டுட்டாங்க. சில பேர் முட்டையை வச்சுட்டு பார்த்து பார்த்தே சாப்பிடுவாங்க, முட்டையை தொட மாட்டாங்க. இப்ப இல்ல அந்த கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றாங்க, அப்ப தலையில அடிச்சுக்கணும், ஆட இவ்வளவு நாளா முட்டை சாப்பிடாம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. ஆக உலக ஞானமானது மாறுகிற சூழ்நிலை உள்ளது. 5 வருஷத்துக்கு தொடாது என்று சொன்னது அடுத்த 5 வருஷத்துக்கு இல்ல, இதுதான் நீ செய்ய வேணும்னு சொல்லு, உங்களையும் என்னையும் பைத்தியக்காரராய் மாற்றிவிடும். ஆனால் வேதம் அப்படி அல்ல, சத்திய வேதம் காலாகாலத்துக்கு மாறாது, எழுத்தினுடைய ஒரு உறுப்பு கூட மாறாததா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால மாறாததை நம்புறதுல உங்களுக்கும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். மாறுகிறத நம்புகிறோம் இல்லையா? அவன் தவறாவே சொன்னாலும் நம்புறோம் இல்லையா? நாளைக்கு மழை வரும் பண்ணீங்க, அந்த பொய்யான வெதரத்தான் இன்றைக்கு விடிய இரவிரவா இருந்து பாக்குறீங்க, கூட அது தொப்பி எல்லாம் கட்டிக்கொண்டு போறீங்க, வெளியில கொளுத்து எரியுது, வேர்த்து உழுவிடுத்து வேர்வையை பிடிக்கிறக்கா அந்த குடையை பிடிச்சிக்கிறாங்க இப்ப. அப்ப அவன் பொய் சொல்றான்னு தெரிஞ்சாலும் அந்த டிவியில அந்த வெதரை பாக்குறது நீங்க விடுற இல்லையில் தானே. உண்மையை நம்புறதுல உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? நான் தெரியாதனமா தான் கேட்கிறேன். டாக்டர்கிட்ட போறீங்க, 10 மணிக்கு தேவை, 9:50-9:55 தலை வரைக்கும் ஓடி போய் இருந்துறீங்க, அவங்கள 11:30 வரைக்கும் காக்க வச்சு தான் கூப்பிடுவான். என்றைக்காவது ஒரு நாளைக்கு 10 மணிக்கு தேமன் வச்சுட்டு 10:11 மணிக்கு போயிருக்கிறீங்களா? நீ எப்படியோ என்ன 1 மணி நேரம் இருக்க வைக்க தானே போற, நான் வர்ற நேரத்துக்கு தான் நான் வருவேன் சொல்லி போயிருக்கிறீங்களா? இல்ல, அவனுக்கு கீழ்படியே தெரியுது உங்களுக்கு. ஆண்டவருக்கு கீழ்படியே கற்றுக்கொள்ளணும் நாங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியே கற்றுக்கொள்ளணும் நாங்க, அவருடைய சத்தியத்துக்கு விரோதமா நாங்க எதுவும் செய்யக்கூடாததா இருக்கிறது. அது அழிவை நானே எனக்கு வரவழைத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கிறது. தயவு செய்து நீங்க அதை விளங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் மிக மிக நல்லவராகவே இருக்கிறார். இந்த பொல்லாத உலகத்தில் நீங்களும் நானும் அவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு என்னை உங்களையும் அனாதையாய் விடாதபடிக்கு அவர் தம்முடைய சர்வாங்க வஸ்திரங்களை உங்களுக்கும் தந்திருக்கிறார். அதை பயன்படுத்த சொல்லுகிறார். மாறாத அந்த விசுவாசத்தை கொண்டு இந்த பொய்யான உலகத்திலே தப்பி பிழைத்துக் கொள்ளுங்கள் சொல்லுகிறார். அதனால அவர் சொல்றார், நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். அதை பின்வாங்கி போன எப்படி பின்வாங்கிறது? விசுவாசத்தை பாவிக்கு அடுத்தான் அவன் பின்வாங்கி போயிடுவான். விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளாவிட்டால் பின்வாங்கி போயிடுவான். நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, உங்களுக்கு வியாதி இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். அவர்கிட்ட போய் அந்த வியாதியை கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு மருந்து தாரா. நீங்க மருந்தை கொண்டு வந்து உங்களோட வீட்டுல கபட்டில் வச்சுட்டீங்கன்னா சரியா? கபட்டில் மருந்து இருக்கு. நான் டாக்டர்கிட்ட போனேன், வருத்தத்தை சொன்னேன், வருத்தம் கண்டுபிடிச்சாச்சு, அவர் மருந்து வந்துட்டா. வீட்டில் கொண்டு டபுளட் டபுளட்டா வச்சிருக்கிறேன். சரியா? அதை பாவிக்கணும், அதை நான் அப்பியாசப்படுத்தணும், அப்பதான் நான் குணமாக முடியும். அப்ப ஆண்டவர் எனக்கு தந்த விசுவாசத்தை நான் அடக்கி அதை ஒடுக்கி அதை வச்சு இப்ப நீ பேசாமயிரும், இப்ப எனக்கு வேற பிரச்சனைகள் இருக்கு, வேற தேவைகள் இருக்கு, நான் அதை சந்தித்து விட்டு அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட வாரன்னு சொன்னா அது எவ்வளவு அநியாயம்? தயவு செய்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏன்னா அந்த விசுவாசத்தை எதற்கெல்லாம் உதாரணமாய் ஆண்டவர் காட்டுகிறார். அந்த உதாரணங்கள் எல்லாம் சும்மா ஏதோ எழுதணுமென்றக்கா இல்ல. அதே தீமேத்தேயுவில் முதலாவது அதிகாரம் 1 தீமேத்தேயு 1:19 வாசிங்க. தயவு செய்து
இந்த நல்மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
பாருங்க, விசுவாசத்துக்கு இந்த இடத்துல தேவ ஆவியானவர் கொடுக்கிற பெயர் கப்பல் இல்லையா? விசுவாசத்துக்கு கொடுக்கிற பெயர் கப்பல். எதுக்காக கப்பல் என்று சொல்லி ஒரு பெயரை கொடுக்கிறார்? கப்பல் என்ன செய்யும், அல்லது கப்பல் எங்கே இருக்கும்? கப்பல் தண்ணீர்ல இருக்கும். கப்பல் ரோட்ல ஓடாது, பாலைவனத்துல ஓடாது, பனிமலையில ஓடாது. கப்பல் என்ன செய்யும்? தண்ணீர்ல. தண்ணீர் உலகம், உலகம் சார்ந்த காரியங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக அந்த அந்த உலகத்தில் நானும் நீங்களும் பிரயாணம் செய்கிறதுக்குத்தான் விசுவாசத்தை கொடுக்கிறார். இந்த கப்பல் என்ன செய்யும்? அந்த தண்ணீர்ல நானும் நீங்களும் தாழ்ந்து போகாத படிக்குத்தான் அந்த கப்பல் என்னையும் உங்களையும் என்ன செய்யும்? தாங்கி கொண்டு போகும் இல்லையா? விசுவாசம் என்ன செய்யுது? உலகத்துக்குள்ள நீங்களும் நானும் மூழ்கி போகாதபடிக்கு, உலகத்தால நாங்கள் மேற்கொள்ளப்படாதபடிக்கு, அதுக்குள்ள தப்பு வைக்கப்படுறதுக்காகத்தான் இந்த கப்பல் இல்லையா? விசுவாசம் என்ன செய்யுது? நாங்கள் அதுக்குள்ள தாண்ட, அதாவது உலகத்திலிருந்து தனியே போய் ஒரு இடத்துல இருந்து வாழுங்கன்னு ஆண்டவர் சொல்லல. உலகத்துக்குள்ளதான் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் அந்த உலகத்தால கரைபடாதவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அதுதான் முக்கியம். அதற்காகத்தான் இந்த விசுவாசம் இல்லையா? விசுவாசம் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? உலகத்துல என்ன இருக்கு தெரியுமா? உலகத்துல விசுவாசம் இல்ல, அதுக்கு பதிலாக பயம் இருக்குது இல்லையா? விசுவாசத்துக்கு எதிர்கருத்து என்ன? பயம். விசுவாசம் இருக்கிறவன் நம்பிக்கை உள்ளவனாயிருப்பான், அவன் திடநெஞ்சனாயிருப்பான், அவன் துர்ச்செய்தியை கண்டு கலங்காதவனாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் துர்ச்செய்தியை கேட்கிறவனால அவனுடைய இருதயம் பயந்து போகாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், ரட்சிப்பு என் தேவனிடத்திலிருந்து வரும், அவர் என்னை மீட்பார், அவர் எனக்காக யுத்தம் செய்வார் இல்லையா, அவர் என்னை நடத்தி கொண்டு போவார், அவர் என்னை போஷிப்பார். இதெல்லாம் யாருக்கு இருக்கு? விசுவாசிக்கிறவனுக்கு இருக்கிற விட்டமின்கள். ஆனால் உலகத்தில் என்ன இருக்கு? ஐயோ, அங்க 2 பேர் செத்து போறாங்களாம், அங்க இருக்கிற சாவை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, அங்க இருக்கிற வருத்தத்தை, ஆப்பிரிக்கால இருக்கிற வருத்தத்தை இங்கு தூக்கிட்டு வருவாங்க. யோசிச்சு பாருங்க, கிராங்கனோஸ்ல உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ தெரியாது, ஒவ்வொரு வருஷம் ஏதோ ஒரு வைரஸ் வந்தோன்னா இருக்குது. எங்கேயோ ஊர்லா போயிட்டு வராங்க, கொண்டு வந்தோம்னா இருக்கிறாங்க. இதை நீங்க கேட்டீங்கன்னா ஒருத்தர் நித்திர கொள்ள மாட்டீங்க. சில நேரங்களில் சில கிராங்கனோஸ் சொல்லி சில ஸ்டச்சி ஒன்று எல்லாத்தையும் அப்படி இசோலியரும் பண்ணிடுவாங்க, டிஸ்ட் சரியா? அதுக்கு மேல அதுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒருத்தரும் போகக்கூடாது. வெளியில இருந்து ஒருத்தரும் பெசுக போக முடியாது, வேலை சீராக்கள் மட்டும்தான் போவாங்க. எல்லாருக்கும் ஒரு மூடிய தலையிலிருந்து கால் வரைக்கும் பெரிய மூடி போட்டு இந்த குழவி பிடிக்க போறாக்கள் மாதிரி தான் உள்ளுக்குடுவாங்க இல்லையா? ஆக இது உண்மையை நிலைமையை நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னு நீங்க நித்திர கொள்ள மாட்டீங்க, நீங்க நிம்மதியா இருக்க மாட்டீங்க. ஆனா நீங்களும் நானும் எதுக்காக நிம்மதியா இருக்கிறோம் தெரியுமா? தேவன் தந்த விசுவாசம் எங்களை தாங்குகிறபடினால இல்லையா? அவருடைய, அவர் சொல்றார், பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவின் பயங்கரத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் எல்லாத்துக்கும் அவர் தப்பிக்கிச்சு காப்பாற்றுறார். தம்முடைய தேவதூரலை கொண்டு உங்களை நடத்துகிறார். இந்த விசுவாசமாகிய கப்பல் வேத வசனத்தினாலே செதுக்கப்பட்டதாக இருக்கிறது. சரியா? ஆக ஆனா அந்த கப்பல் தாழ்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சில நேரங்கள் ஏன் அந்த கப்பல் தாழுதுன்னு சொல்லிச்சுன்னா, அந்த கப்பலை அந்த பலகைகளை சேர்க்கிற விதம், விசுவாச வசனத்தை அந்த வேவ வசனத்தை இணைக்கிற விதம், அதை பொறுத்துக்கிற விதத்துல வருகிற விரிசல்கள், சரியா? அந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில எப்படி நான் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்பதை, அதுல நான் வருகிற பிழைகள் தான். சில பேர் வேத வசனத்தை பிழையா கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த தவறுதல்கள் தான் அவர்கள் தாண்டு போறதுக்கு காரணமாக இருக்கிறது. வேத வசனத்தை நான் பிழையாக கையாண்டால் என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவருக்குள்ள நான் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே தோல்விதான். சத்தியத்தை சத்தியமாக நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய பெரிய விருப்பம். அதுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு ஈடுணையானவர் யாருமே கிடையாது. ஏனென்றால் அவர் அவருடைய எல்லா ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் எனக்கு விளங்கப்படுத்தும் போதுதான் நான் அதை புரிந்து கொள்ள முடியும். அவர் எனக்கு கற்றுத்தரும் போதுதான் நான் அந்த சத்தியங்களை நான் அறிந்து கொள்ள முடியும். அப்பதான் நான் அதை எப்போ எங்க எதுக்காக பயன்படுத்துறேன்றது தெரியும். வேத வசனத்தை நான் பாடமாக்கி வைக்கிறதுனால மாத்திரம் ஒன்றும் இல்ல, அந்த வசனத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில எங்க அப்பியாசப்படுத்த போகிறேன் என்பது மிக மிக முக்கியம். முதலாவது விசுவாசத்தினுடைய தன்மை, இதுல நாங்க பார்த்த மாதிரி வேத வசனம், வேத வசனம் என்னிடத்திலே அடிபட்டு போகுமா இருந்தால் என்னுடைய விசுவாசம் உடைக்கப்பட்ட விசுவாசம், பலவீனமான விசுவாசம். வேத வசனத்தினாலதான் என்னுடைய விசுவாசத்தை நான் கட்ட வேண்டும் முதலாவது. ரெண்டாவது அந்த வசனத்தை இன்னொருக்கா திருப்பி வாசிங்க, அல்லது எபிரேயர் 11 முதலாவது வசனத்தை வாசிங்க.
விசுவாசமானது நம்பப்படுகிறவளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது.
விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்ப விசுவாசத்தை பற்றி இங்க முதல்ல கப்பல் என்று சொன்னவர் இங்கே நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆக அதை கப்பலை பார்க்கலாம், இதை பார்க்க முடியாது, சரியா? காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்ப இது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லிச்சால், அஸ்திபாரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. விசுவாசமானது அஸ்திபாரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த பில்டிங்குக்கு அஸ்திபாரம் இருக்குதா? இருக்குது. ஆனா அதை பாக்குறீங்களா யாராவது? இல்லை. ஆனால் இந்த கட்டடம் என்று சொல்லி ஒன்று வெளியில எழும்பி நிக்கிறபடினால எங்களுக்கு என்ன தெரியுது? கீழே ஒரு அஸ்திபாரம் இருக்குன்னு தெரியுது. அஸ்திபாரம் எவ்வளவுக்கு உறுதியாயும் ஸ்திரமாயும் இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதற்கு மேலெழும்புகிற கட்டடமும் உறுதியாயும் ஸ்திரமாயும் இருக்கும். அது எப்பேற்பட்ட சேதங்கள் வந்தாலும் அங்க நின்று பிடிக்கும். ஜப்பானில் எல்லாம் இப்ப இந்த புதிய காலங்களில் எல்லாம் பூமி அதிர்ச்சிக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரியான சில கட்டிடங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அஸ்திபாரத்துல தான் முக்கியமான காரியமே. மேலே இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இருக்குதான், இரும்புகள் இருக்குது, சிமெண்ட் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் அஸ்திபாரம் ஸ்திரமாகவும் போடப்பட வேண்டிய விதத்திலையும் இருக்கணும். அஸ்திபாரத்துல தில்லுமுள்ளு பண்ணினா அப்பவும் அந்த கட்டிடம் நின்று பிடிக்காது. அஸ்திபாரத்துல கலக்க வேண்டிய அளவுக்கு கலக்காவிட்டால், வெறும் மண் மட்டும் கலந்தால் அப்பவும் கட்டிடம் கீழே அப்படியே இடிஞ்சு விழுந்துடும். வளர்ந்து நிக்கும் ஒரு நாளைக்கு, இல்ல என்று இல்ல. ஆனா அஸ்திபாரமும் சரியான விதத்தில் போடப்பட வேண்டும். அதுதான் இந்த விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் பூமியில இருக்கிற காரியங்களை நான் இங்க விசுவாசிக்கவில்லை இல்லையா? நாங்களோ காணாத அஸ்திபாரங்கள் உள்ள நகரங்களுக்காக விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம் அதுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தாராம். எதுக்காக? அஸ்திபாரங்கள் உள்ள நகரங்களுக்காக அவர் காத்து கொண்டிருந்தார். அந்த நம்பிக்கையை கொடுத்தது எது தெரியுமா? தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. எங்களுக்காவது எழுதி கொடுத்துருக்கு, இன்னும் நல்ல வசதியா இருக்கு. ஆபிரகாமுக்கு அசரீதியாக கேட்ட வார்த்தை, ஆபிரகாமுக்கு இருதயத்திலே உண்டான வார்த்தை இல்லையா? நாங்க கண்ணில் பாக்குறோம். ஆபிரகாமுக்கு அது இல்லாத காலங்களிலேயே அவர் விசுவாசிக்க கூடிய அளவுக்கு அவருக்கு அது இருந்தது. அவர் அதனாலதான் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி, ஏனென்றால் நம்ப முடியாத வேலைகளிலே நம்ப கூடாத காரியங்கள் எல்லாம் அவர் விசுவாசிச்சதுனால, அதனால விசுவாசத்தின் தகப்பன் என்று ஒரு பெயர் பெற்றார். பாருங்க, நம்பப்படுகிறவர்களின் உறுதி, அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியம். ஒரு வீடு, நான் சொன்ன மாதிரியே ஒரு வீடோ அல்லது ஒரு பெரிய கட்டிடமோ உருவாறதுக்கு முதல்ல அது எவ்வளவு பெரிய கட்டிடமா உருவானும் என்று முதல்ல ஒரு எஸ்டிமேட் போடுவாங்க. அதுக்கு பிறகுதான் முடிவு பண்ணுவாங்க. அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு கட்டிடத்தை தாங்குகிறதுக்கு எப்பேற்பட்ட ஒரு அஸ்திவாரத்தை நாங்கள் போட வேண்டும் என்று சொல்லி, அப்ப எவ்வளவுக்கு பெரிதான ஒரு வேலை மேல எழும்ப போகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலமானதும் ஆழமானதும் தரமானதுமான ஒரு அஸ்திவாரம் கீழே இருக்க வேண்டும். அஸ்திவாரம் வெளியில தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஆனால் அஸ்திவாரத்தினுடைய வேலைப்பாடாகிய கட்டிடம் வெளியில தெரியலாம். உங்களோட விசுவாசத்தை நீங்க காட்ட முடியாது, உங்களோட விசுவாசத்தை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் உங்களுடைய விசுவாசத்தினாலே உண்டாகும் நற்கிரியைகளை யாரும் பார்க்கலாம், உங்களுடைய அந்த கனிகளை யாரும் பார்க்கலாம். நல்லா வணங்கிக் கொள்ளுங்க. விசுவாசத்தை யாரும் பார்க்க முடியாது. எனக்குள்ள எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த டீலிங், அவருக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவு, அவர் மேல நான் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை, அதை யாரும் உடர்த்து பார்க்க முடியாது. ஆனால் அதனூடாக வழிபடுகிற என்னுடைய நற்கிரியைகள், அதனூடாக நான் தேவன் பேர்ல கொண்டு அன்பின் பேர்ல செய்கிற ஊழியங்களோ தியாகங்களோ என்னென்றாலும் சரி, பொறுமைகளா இருக்கட்டும் சரி, அல்லது அன்பு கூறுகிறதா இருக்கட்டும் சரி, எதுவா இருந்தாலும் அதுதான் வெளிப்படுத்தும் இவருடைய விசுவாசம் எவ்வளவு தூரத்துக்கு ஆழமாக இருக்கிறேன்னு சொல்லி. அலலோயா. ஆக நீங்க உங்களுடைய அஸ்திவாரம் பலப்படுகிறது கிரியைகளின் நிமித்தம். உங்களுடைய அஸ்திவாரம் பலப்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்றால் எனக்கு விருப்பம் இருக்குது ஆனால் எனக்கு பலன் இல்லைன்னு அநேகர் சொல்றதை கேட்டுக்கிறான். எதுக்காக தெரியுமா? முதல்ல அந்த செய்யக்கூடிய பலன் வரும்படிக்கான ஒரு அஸ்திவாரம் ஒன்று வேணும். இவரையெல்லாம் சொல்லுது, வயது சென்றவளாயிருந்தும் சாரால் கர்ப்பந்தரிக்க பலன் உள்ளவர் என்று சொல்லி விசுவாசித்து அந்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியானார். அலலோயா. விளங்கிக் கொள்ளுங்க. சாதாரண பலத்தில் உங்களுக்கு செய்ய முடியாதுதான், சாதாரணமா நீங்க உங்களுக்கு பலன் இல்லைத்தான். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவன் அந்த பலத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அலலோயா. தேவன் உங்களை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். எப்படி நடக்கும் என்று கேட்காதீங்க. ஆனால் தேவனுடைய பலன் உங்கள் மேலே, அன்றைக்கு மரியாளின் மேலே கற்பந்தரிக்க தேவனுடைய பலன் வந்து நிழலிட்டது. பரிசுத்தாவியானாலே எப்படி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக முடியும்? ஆனால் தேவனுடைய பலன் அவள் மேலே நிழலிட்ட போது அது நடந்தது. அதுக்கு இந்த வரைக்கும் கூட விஞ்ஞானத்தில் விளக்கம் கிடையாது. இன்னும் எத்தனை காலம் இருந்தாலும் அதுக்கு விளக்கம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏனென்றால் அது தேவ செயல், அது தேவனுடைய ஞானம். ஆக விசுவாசம் என்றது அஸ்திபாரமாக இருக்கிறது. அதை சரியா படுத்திட்டோம்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த வாழ்க்கை, இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கிற இந்த வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிரகாரம் நாங்கள் வாழக்கூடிய ஒரு பலன் இல்லையா, ஒரு அறிவு, ஒரு பொறுமை, ஒரு நாலேஜ் எல்லாமே அதுல இருந்தா வெளிப்படும் இல்லையா. அது வயது கூடினவர்களா இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது. இளம் வாலிபர்கள் கூட சில பேர் வந்து அந்த விசுவாசத்திலே ஸ்ட்ராங் ஆயிட்டார்கள் சொல்லி சொன்னால் அவர்களுடைய நடக்கை அவர்களுடைய வயதுக்கு மீறின ஒரு செய்கையாக இருக்கு இல்லையா. அது சாத்தியம் என்றால் அது தேவனாலே ஆயிற்று இல்லையா. கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும் சாட்சி கொடுத்த ஏனோக்கு வயசானவர் அல்ல, வாலிப வயதிலேயே உயிரோடு இருக்கும் போது கர்த்தரோடு நடந்து கர்த்தருக்கு பிரியமானவர் என்று சொல்லி சாட்சி பெற்ற மனுஷன், கர்த்தரவரையும் எடுத்துக்கொண்டார் இல்லையா. அப்ப ஏனோக்கு ஒரு விசுவாசம் இருந்தது தேவனோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த விசுவாசம் தான் தேவனுக்கு தேவனுடைய நற்சாட்சியை கொடுத்ததும் தேவன் அவரை எடுத்துக்கொண்டதும் அதுக்கு தான் காரணம். பாருங்க, அந்த நற்சாட்சி அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சத்ருவானவன் உங்களிடத்தில் இருக்கிற அந்த அஸ்திவாரத்தை ஆட்டுகிறான். உங்களுடைய அஸ்திவாரத்தை சில வேளையில நீங்கள் சரியான முறையில போடாதபடிக்கு அதுல சில கலப்புகளை கொண்டு வந்து போடுகிறான். கிறிஸ்தவத்தில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய விதமாய் விசுவாசிக்காதபடிக்கு சில பொய்யான உபதேசங்களை அதற்குள்ளே கொண்டு வந்து கலந்து விடுகிறான். சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு சில மாயாஜாலங்களை, சில அட்ராக்ஷன்களை கொண்டு வந்து அதுக்குள்ள போட்டு கவர்ச்சியை உண்டு பண்ணி அந்த அத்திவாரத்தின் பலத்தை அவன் எடுத்து போடுகிறான். அது இப்ப தெரியாது, அத்திவாரம் போடும்போதும் தெரியாது. எப்ப தெரியும் தெரியுமா? கட்டிடம் மேல நிற்கும் போது தெரியும். ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் இடிஞ்சு விடும். கட்டிடம் இடிஞ்சு விழுந்தது காரணம் அத்திவாரமே ஒழிய கட்டிடம் அல்ல. வாசிங்க, தயவு செய்து என்னோட வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபத்தில் 2:22 வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 2:22.
விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே.
ஆக இந்த சரீரமானது பலப்படணும் சொன்னால் சரீரம் வந்து பிராக்டிக்கலா வேலை செய்யும். சரீரம் கையை காலை ஆட்டி அசைச்சு வேலை செய்தாதான் இந்த எலும்புகள் என்ன செய்யுமாம், உக்கி போகாம இருக்குமாம். எலும்புகள் பலனடைறதுக்கு என்ன செய்யணும், ஒரே இடத்துல கதிரையில அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்தவன் வச்சுக்கொள்ளுங்க, கதிரைதான் முறிஞ்சு உளுமே ஒழிய சரீரம் பலன் அடையாது. ஆக சரீரம் பலனுடையவன கையை காலை வீசி ஆட்டி நாங்கள் அதை மூவ் பண்ணணும், அதை அசைவோம். அதே தான் இங்க வேதம் சொல்லுது. விசுவாசம் கூட, விசுவாசத்திலே ஒரு அசைவு வேணும், விசுவாசத்திலே ஒரு செயல்பாடு வேணும், விசுவாசத்திலே ஒரு கிரியை வேணும். அப்பதான் அந்த விசுவாசம் என்ன செய்யும், வளரும். கிரியை இல்லாத விசுவாசம் என்ன விசுவாசமா, கோமால இருக்கிற விசுவாசம். செத்தண்டு வேணாம், ஆனா கோமால இருக்குது. அதனால உங்களுக்கு எந்த வித பிரயோசனமும் இல்ல, போய் தடவி பார்த்துட்டு வரலாம். அதுக்கு நீங்க கேட்டா அதுக்கு பதில் சொல்லாது, அதுவும் உங்களுடைய ஒரு கேள்வியும் கேட்காது, அப்படியே படுத்திருக்கும், அவ்வளவுதான். வாசிங்க அத திருப்பி, என்ன நான் வாசிக்கிறேன்டா. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து, என்னால முடியாது, என்னால இயலாது, எனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லி அண்டு சோர்ந்து கொண்டிருக்கிற நேரம் விசுவாசம் சொல்லுது, இல்ல நீ செய்துப்பா, நீ நடத்திப்பா, நீ கொடுத்துப்பா, நீ ஜெபித்துப்பா, நீ உபவாசம் பண்ணிப்பா, நீ சுவிசேஷம் சொல்லிப்பா. சொன்ன அடிப்பாங்க, கொடுத்தா நட்டப்பட்டு போடுவன், போனா வருத்தம் வரும். இது பிசாசு சொல்றது காதுல. ஆனா விசுவாசம் சொல்றது மற்ற பக்கத்துல இருந்து, செய்துப்பார், கொடுத்துப்பார், ஊரும். இல்ல எனக்கு கடன் இருக்கு, இல்ல கொடுத்துப்பார், கர்த்தர் கொடுப்பார் உனக்கு இல்லையா. விசுவாசம் முயற்சி செய்து, கூடவே ரெண்டு இடுப்புல ரெண்டு குத்துது, பக்கத்துல ரெண்டு இடுப்புல ரெண்டு குத்து, இல்ல குடு காணிக்க வரைக்கும், ஐயோ காணிக்க வராது, காணாத மாதிரி கண்ணை மூடி ஜெபிச்சு கொண்டுப்பாங்க சில பேர், காணிக்க அப்படி பைய அப்படி கடந்து போகட்டும்னு சொல்லி. நான் உண்மையை சொல்லட்டா, நீங்க கேட்கறக்கா சொல்லல, போன முறை காணிக்க இங்க போடணும்னு நம்ம பொக்கறிக்க கையெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன் நான், உள்ளுக்குள்ள வர்றதுக்குள்ள எல்லாம் எடுத்து முடிஞ்சுது. சரி போறதுக்கு முதல்ல கொடுத்துட்டு போவோம்னு மறந்து போனேன். ஆனா இன்னைக்கு ஞாபகமா போன முறை காணிக்கையும் கொண்டு வந்த நான் போட்டுட்டேன். ஏண்டா உங்களை எல்லாருக்கும் தெரியாது நான் நினைச்சது, ஆனா அவருக்கு தெரியும் இல்லையா. பொருத்தனைகளை, அதாவது என்ன சொல்றது, மூடன் பொருத்தனைகளை நினைச்சு செலுத்தாம போறானா, மூடன். அவனுக்கு பேர் என்ன பேர், மூடன். மனதில் நினைக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும் சரியா. விருப்பம் இருக்குன்னு சும்மா சொல்லக்கூடாது, அதை செயல்படுத்தி காட்டணும், அதை பலப்படுத்துறதுக்கு ஆண்டவருக்கு முடியும். ஆனா கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுங்க சரியா, கொண்டாடுறதுக்காக கொடுக்காதீங்க. கொடுக்கற எதுவா இருந்தாலும் அதை சந்தோஷமா கொடுங்க, விரும்புங்க, அதை விட அதிகமா கொடுக்கணும்னு விரும்புங்க. அந்த விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் பிரியமா பாக்குறாருன்னு நான் சொல்றேன். அந்த விருப்பம் அப்படிப்பட்ட பலிகள் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் இல்லையா. ஆண்டவருக்கு நீங்க செய்யறது எதுவா இருந்தாலும் அது விருப்பத்தோடு செய்யுங்க, அதை விட அதிகமா செய்யறதுக்கு உங்களை அவர் பலப்படுத்துவார். அதுதான் உண்மை. உலகம் உங்களை எப்படியாவது சொல்லி தள்ளி விட்டல, நீ பலவீனன், பலசாலி இல்ல, நீ கஷ்டப்பட்டா உனக்கு எந்த தேவையில்லா வேலை, உனக்கு வருத்தம், இதெல்லாம் உலகம் சொல்றது. ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே, யார பயந்து போய் உள்ளுக்கு இருந்து போர் அடிச்சு கொண்டு வந்து பார்த்தா சொல்ற என்ன சொல்றார், பராக்கிரமசாலியே. என்னையும் உங்களையும் பார்த்து அப்படிதான் சொல்றார், பராக்கிரமசாலியே, எழும்பி வா, உன்னை கொண்டு நான் என்னெல்லாம் செய்ய போறோன்னு பார். வெறும் தீவட்டியும் பானையும் தான், மிச்ச காரியத்தை நான் பாக்குறேன். வாசிங்க என்னோட கூட, யாக்கோபுல பார்த்த மாதிரி கிரியைகளினாலே முயற்சி செய்ய வேண்டும். அப்படித்தான் அந்த விசுவாசத்தினுடைய அஸ்திவாரம் பலப்படும். இதனால அந்த இது நடக்குதுன்னு பாருங்க. ஒன்று யுவான் 1:10,
நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவளாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது.
இதுதான் அந்த பிரச்சனை. அநேக நேரங்கள்ல என்னையும் உங்களையும் பலப்படுத்தும்படிக்கு அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே வெளி செய்யாததுக்கு காரணம், வார்த்தை எங்களை விட்டு வெளியில போறதுனால. சத்தியம் பேசப்படும் போது நான் என்ன பாவம் செய்தேன், இது வேற யாருக்கோ சொல்லப்படுகிற பிரசங்கம் என்று சொன்னா, அவரை நாங்கள் பொய்யராக்குகிறவர்களா இருக்கிறோம் இல்லையா. ஓ இதுல சொல்லப்படுகிறதுல இந்தெந்த காரியங்கள் என்னை சாரும், இது எனக்கு பொருத்தமா தான் இருக்குது, ஆண்டவரே நான் இதில் திருந்திக் கொள்ளுகிறேன், அந்த வார்த்தை எனக்குள்ளே இருக்கும், அந்த வார்த்தை எனக்கு வேணாம், நான் ஒன்றும் செய்யல அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை எங்களுக்குள்ள இருக்காது. எங்களுக்குள்ள வார்த்தை இல்லையென்னா என்ன நடக்கும், அது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணாது, அதுவும் ஒரு விசுவாச குறைச்சல். வியாதி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன, விட்டமின் குறைச்சல்னு சொல்லுவாங்க சரிதானா. வியாதி உள்ளுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன, உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்ல. எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது எது, பிசாசனுடைய தந்திரங்களை கண்டுபிடிக்கிறது எது, வேத வசனம் தான் கண்டுபிடிக்கிறது. அது உள்ளுக்குள்ள இருக்கும் போதுதான் அலாம் அடிக்கும். ஓ இப்ப உன்னிட்ட வார ஆலோசனை, உனக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை பிசாசின் ஆலோசனை. இயேசு அதனாலதான் பேதுருவ பாராட்டின இயேசு அடுத்த நிமிஷம் அவனை கடிஞ்சு கொண்டதுக்கு காரணம் அவருக்குள்ள இருந்த அந்த சத்தியம் அடையாளம் கொண்டு கொண்டது. என்னதான் நல்ல நண்பனா இருந்தாலும், நல்ல ஊழியக்காரனா இருந்தாலும், எதையும் அவருக்காக தியாகம் செய்யக்கூடியவனா இருந்தாலும், இப்ப இவன் சொல்ற யோசனை பிள்ளை இவனை பின்னுக்கு தள்ளி. அதை பத்தி அவனும் கோவிக்கல, அவரும் கோவிக்கல, அதுக்கு அடுத்த நேரமே சமாதானம் ஆயிட்டு இல்லையா. அதுதான் வேதம் சொல்லுது. ஏன்னா தேவனால வார புத்திமதிகள் ஆலோசனைகள் எல்லாம் கோபத்தை கொடுக்காது, பிரச்சனையை கொடுக்காது, அது மன மறுரூபமாகும்படிக்கு உருவாகிற காரியங்கள். இதை குறித்து யாரும் கோபிச்சு கொள்ள கூடாது. அதான் போன முறை அந்த ஊழியக்காரர் பிரசங்கத்தில் அடிக்கிறார், பிரசங்கத்தை பிரசங்கத்தில் யாருமே அடிக்கிறது இல்ல, அடிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அடி ஆண்டவர் அடிச்சா யாரும் தாங்குவோமா சொல்லுங்க பாபு. ஒரு தேவதூதன் வந்தாலே 120,000 பேர் ஒரே அடியா போட்டு தள்ளித்தானா சரியா. அப்ப ஆண்டவரை இறங்குவாரா இருந்தா நானும் யாருமே நில நிற்க மாட்டோம். ஆண்டவருக்கு அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, மனம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறார் நீதிமான். தன்னுடைய உத்தமத்தில மாத்திரமல்ல, விசுவாசத்துல நிலை நிற்க வேணும் என்று நினைக்கிறார். விசுவாசத்திலே பிழைக்க வேணும். நீதிமான் தன்னுடைய நீதியை நம்பி பிழைக்க கூடாது. ஏனென்றால் நீதிமான் தன்னுடைய நீதியை நம்பினான் என்றால் அவன் கெட்டு போயிடுவான். அதனால நீதிமானுடைய பிழைப்பை ஆண்டவர் விசுவாசத்திலே கொண்டு வந்து வைக்கிறார். ஆபிரகாமுடைய பிழைப்பையும் அவர் விசுவாசத்திலாம் கொண்டு வந்து வச்சார். ஆபிரகாம் நீ நற்கிரியல் செய்தா என்று சொல்லல, ஆபிரகாமுடைய பிழைப்பை அவர் விசுவாசத்தினால்தான் கொண்டு வந்து வச்சார். வாசிங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 யோபால் 5:4 வாசிங்க.
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
ஹல்லேலூயா. பாருங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப உலகத்தை ஜெயிக்கணும்னா தேவனிடத்திலிருந்து வருகிறதான ஏதோ ஒரு பலத்தையோ ஆயுதத்தையோ கொண்டுதான் நாங்கள் ஜெயிக்க முடியும் இல்லையா. அடுத்த வசனம் சொல்லுது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படின்னா எங்கள்கிட்ட இருந்து வருகிற சொந்த காரியம் அல்ல, அந்த விசுவாசம் தேவன் தந்த விசுவாசமா இருக்க வேணும். அல்லேலூயா. எனக்கு 1000 விசுவாசம் இருக்கலாம் உலகத்துல, ஆனால் தேவன் எனக்குள்ள தந்த விசுவாசம் மட்டும்தான் உலகத்தை ஜெயிக்கும். மிச்ச விசுவாசம் எல்லாம் என்ன செய்யும் தெரியுமா, அதுக்கு பின்னாலேயே போகும் சரியா, அது காட்டுற வழியிலேயே பின்னால போகும். தேவன் தருகிற விசுவாசம் மாத்திரம்தான் என்னோட கூட இருந்து இது நல்ல வழி இது கெட்ட வழி, நீ இதுல போ இதுல போகாத, இதை செய் இதை செய்யாத, இப்ப வாய திறந்து பேசு இப்ப வாய மூடு, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது எது, தேவனுடைய விசுவாசம். ஏனென்றால் அது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இறங்கி வருகிறது. யாரையும் அது மரணத்துக்கு நேராய் நடத்தி செல்லுகிறதல்ல, அதுக்கு பேர் ஜீவ வழி. அந்த ஜீவ வழியை கொடுக்கிற விசுவாசத்தை தான் நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும். அந்த ஜீவ வகையை கொடுக்கிற விசுவாசத்தை கொடுக்கிறது ஒரே ஒரு ஊற்று இதுதான். அப்படி விசுவாசத்தை எங்க கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா நாங்க இங்கே தான் கண்டுபிடிக்கலாம். இது இந்த வேத வசனம் உங்களுக்கு உண்டாக்குகிற விசுவாசம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது. வேற விசுவாசங்களை பற்றி நான் பேசல இல்லையா. நீங்க காண்கிறதுனால உங்களுக்கு உண்டாகிற விசுவாசம் எதுவாயிருக்கட்டும், கேட்கிறதுனால இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு எதுவா இருக்கட்டும், ஆனால் சத்தியத்தின் நிமித்தம் உங்களுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம் உண்டாயிருக்குமா இருந்தால் அது பரிசுத்த விசுவாசம், அது தேவனுக்கு பிரியமான விசுவாசம். அதை மட்டும்தான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் இல்லையா. கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க, 1 பேதுரு எழுதின நிருபத்தில் 1:9 வாசிங்க.
உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள்.
பாருங்க, உங்களுடைய விசுவாசத்தின் பலன் என்ன, அதனுடைய முடிவு என்ன, அது எங்கே கொண்டு போய் எங்களை விடுகிறது என்று சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது அது ஆத்ம ரட்சிப்புக்காகத்தான் அந்த முடிவில் கொண்டே முடியும். அந்த விசுவாசத்தினுடைய முடிவு எங்கே இருக்குது, தொடக்கம் வேதவசனமா இருக்குது, முடிவு எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஆத்ம ரட்சிப்பா இருக்குது. அப்படின்னு சொல்லி சொன்னால் வாழ்க்கையினுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் இந்த விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் தேவை. இந்த விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் பலமாய் தேவை. ஜீவனோட அது இருக்கணும் இல்லையா. என்ன ஆத்ம ரட்சிப்பின் பலனாகிய உங்கள் விசுவாசத்தின் பலன் இல்லையா. நாங்க விசுவாசிக்கிறதுனால என்ன பலன், அதான் பேதுரு கேட்டார், நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றினோமே, எதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பலன் வேணும் இல்லையா. நாங்க செய்யறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்குன்னு வேதம் சொல்லுது. அப்ப நான் இதுக்கு செய்யறதுக்கு எனக்கு என்ன பலன், அதுக்கு செய்யறதுக்கு என்ன பலன், அப்ப நான் உண்மை விசுவாசித்ததுக்கு என்ன பலன், ஏன்னா என்னுடைய குடும்பங்கள் அல்லது என்னுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் வேறொரு நம்பிக்கையிலே இருந்து வந்ததா இருக்கலாம், நான் வேறொரு தெய்வம் என்கிற பெயர்ல வேறொரு வழிபாட்டிலே இருந்து வந்தவனா இருக்கலாம். இது எல்லாத்தையும் தள்ளிட்டு நான் உண்மை பின்பற்றினேனே, உண்மை விசுவாசித்தேனே, இதுக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? அவர் சொல்றார், உனக்கு ஆத்தும ரட்சிப்பு உண்டு, உன் ஆத்துமா வாழும். விசுவாசத்தின் பலன் ஆத்துமா வாழும். ஆக ரட்சிப்புக்கும் விசுவாசத்துக்கும் எவ்வளவு நெருங்கின தொடர்பு இருக்குன்னு பாருங்க. ஆனால் தலைப்பு என்ன சொல்லுது, நீதிமான் அந்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போவானானால். நீதிமானுக்கே இவ்வளவு பெரிய சோதனை இருக்கும் என்று சொல்லி சொன்னார். நீதிமானாக கொண்டிருக்கிற அல்லது நீதிமானாக வந்திருக்கிற அல்லது நீதிமானாக போகிற எங்களுக்கு எவ்வளவு சோதனைகளும் தடுக்கல்களும் இருக்கும் என்பதை நீங்க கவனிங்க. அதனால இந்த வேத வசனம் அந்த அப்படி ஒரு வசனத்தை சொல்லுது. இந்த வசனம் வேற வேற இடங்கள்ல இருந்தாலும் இந்த இடத்துல இந்த எபிரேயர் 10 சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய பிரியமங்கள் மேல இல்லாம போய்விடும் என்று. அது மிக பயங்கரமானது இல்லையா? ஆண்டவருடைய பிரியம் இருக்கிறதுனாலதான் ரட்சிப்புக்காக அவருடைய குமாரனை இந்த பூமியிலே கொடுத்தார் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், அவனுடைய ஆத்மா பின்வாங்கி போனால் என் மேலே என்னுடைய பிரியம் அவன் மேலே இருக்காது என்றார். அன்பே உருவான தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. அன்பே வடிவான தேவன் ஏமாந்து போகிற ஒரு இடம், அவருக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்குது அந்த இடத்துல. அதனாலதான் அவருடைய இருதயம் அவ்வளவு பாரப்பட்டு சொல்லுகிற வார்த்தை இல்லையா, அவன் மேல் என்னுடைய ஆத்மா பிரியமா இருக்காது. தயவு செய்து உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். தயவு செய்து எழுந்திருப்போமா? தேவனுடைய சமூகத்திலே ஒரு விசை, எங்களுடைய ஆத்மாவினுடைய விசுவாசத்தினுடைய நிலைப்பாடு என்ன, தேவன் அதை எங்களுக்கு தந்த வண்ணமாகவே நாங்கள் அதை வைத்திருக்கிறோமா, அல்லது வேத வசன உதவியுடன் பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகத்தோடு கூட எங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து அதனுடைய கிரியைகளின் மூலமாய் அதை நாங்கள் வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறோமா, முன்னேறுகிறோமா, அல்லது அந்த இடத்திலேயே நின்று விட்டோமா, அல்லது இன்னும் பின்வாங்கி போயிருக்கிறோமா? தயவு செய்து நாங்கள் எங்களையே இந்த வேத வசனத்துக்கு முன்பாக ஆராய்ந்து அதை நாங்கள் நிதானித்துக் கொள்ளுகிறது நல்லது. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய நாட்களுக்கு முன்பாக நாங்கள் மனம் திரும்பவும், நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ளவும், அவருடைய வசனத்துக்கு ஏற்படி நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கவும் நாங்கள் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுடைய விசுவாசத்தை ஏதோ சோதிக்கும்படிக்கு வருகிற எல்லா தீமைகளையும் நீங்கள் கண்டறிய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தேவ வசனத்தினூடாக மாத்திரம்தான் நீங்கள் அவைகளை கண்டுபிடிக்க முடியும். தயவு செய்து தேவ ஆவியானவருக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுத்து உங்களுக்கு விரோதமாய் வருகிற சதி ஆலோசனைகள் ஆனாலும் சரி, பொய்கள் ஆனாலும் சரி, பிசாசின் தந்திரங்கள் ஆனாலும் சரி, எல்லா மாயங்களானாலும் சரி, பெருமைகள் ஆனாலும் சரி, எதுவானாலும் சரி, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து தயவு செய்து நீங்க நிதானித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நடத்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுங்க. தேவனிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய சுத்த கிருபைகளுக்காய் மறுபடியும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆலோசனை கர்த்தராகிய என் தகப்பனே, உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கவும், உங்களுடைய சத்தத்துக்கு மாத்திரம் நாங்கள் செவி கொடுக்கவும் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் செவிக்கிறேன் ஐயா. எங்கள் ஆத்மாவின் செவிகளை திறந்தருளுங்க சுவாமி. தேவரீர் எங்களுக்குள்ளே வைத்த அந்த நல்பொருள் எங்களுக்குள்ளே வளர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கிற விதமாய் அது பலன் கொடுக்க எங்களை விட்டு கொடுக்க எங்களை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்கிற உங்களுடைய சத்திய ஜீவனுள்ள வசனங்கள் அவைகளை வளரப்பண்ணி ஆண்டவரே, நீங்கள் எதிர்பார்க்கிற சூழ்நிலையிலே எங்களை கொண்டு வந்து உங்களுக்கு ஏற்ற பரிசுத்தராக எங்களை நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவரீர் நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு செவிகளை திறந்து எங்களுக்கு பதில் கொடுக்கிற எங்களுடைய நல்ல தகப்பனே ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமா ஈடேறும்படிக்கு, எங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும்படிக்கு கர்த்தாவே எங்களை உங்களிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா காவலோடும் அதை காத்துக்கொள்ளுங்க சுவாமி. உங்களுடைய எல்லா காவலோடும் அதை காத்துக் கொள்ளும்படியா எங்களை உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.